கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி.
அத்தியாயம் 14. இதோ மணிமகுடம்.
அருண்மொழி நெடு நாட்களுக்கு பிறகு மன்னர் மதுராந்தக சோழதேவரை சந்திக்க சென்றான். அவர் மனத்தில் சில நாட்களாக தோன்றியிருந்த கருத்து ஒன்று பாரமாக அமர்ந்திருந்தது. அந்த சுமையை இறக்கிவிட முயன்றார். அருண்மொழியை அன்புடன் வரவேற்றார் மதுராந்தகர். அவர் வந்ததும் லோகமாதேவி அங்கிருந்து சென்று விட்டாள். மதுராந்தகரின் உடல் நலனை முதலில் கேட்டறிந்தார் அருண்மொழி.
அருண்மொழி, நீ வந்தவுடனேயே என் நோயெல்லாம் ஓடி மறைந்து விட்டது. இவ்வளவு காலம் முள் மேல் அமர்ந்திருப்பது போல் இந்த அரியணையில் இருந்தேன், இனி துயர் விட்டது.
மதுராந்தகரின் பேச்சு அருண்மொழிக்கு வியப்பை அளித்தது. சோழ நாட்டு அரியணையை வேண்டி தாய் சொல்லை மீறிய தன் சிறிய தகப்பனாரா இவ்வளவு தூரம் மனமாறிவிட்டார் என்று எண்ணும் போது அவருக்கு வியப்பு ஏற்படாமல் இருக்குமா? தஞ்சை நகரத்தில் வந்து அன்று அளிக்கப்பட்ட சிறந்த வரவேற்பின் போதே அருள்மொழி மதுராந்தகரின் மனமாற்றத்தை அறிந்து கொண்டிருந்தார். எனினும் முள்ளின் மேல் இருப்பது போல் அரியணையில் அமர்ந்திருக்கின்றேன் என்றார். இவையெல்லாம் அவரது உள்ள கருத்தா? புறமொன்று கூறுகின்றாரா? அருண்மொழி புன்சிரிப்போடு,
முள் போன்ற இந்த அரியணையில் அமர்ந்து அமைதியான ஆட்சியை நடத்தி வந்திருக்கின்றீர்கள். ஒரு பூசல், ஒரு கலகம், ஒரு படையெடுப்பு உண்டா? இதைவிட மக்கள் அமைதியாக வாழும் காலம் ஏது? உங்கள் ஆட்சியை மக்கள் பாராட்டுகின்றார்கள், ஏன் நீங்கள் முள் போன்ற அரியணை என்கின்றீர்கள் என்றார்.
அமைதியான ஆட்சியா? அருண்மொழி என்னை புகழ்வதற்காக கூறுகிறாய். சிறப்பான இந்த 10 ஆண்டுகளில் சொல்லக்கூடிய ஒரு செயலாவது நடந்திருக்கிறதா? நடந்திருந்தால் அதை கற்களில் சொற்களால் தீட்டியிருப்பார்களே, சிப்பு பட்டயத்தில் செதுக்கியிருப்பார்களே. ஆசை கொண்டேன் அரியணை ஏற, அதை அடைந்தேன். அமர்ந்த மறுநாளே என் மனம் மாறிவிட்டது. நீ எப்போது வருவாய் என்று எதிர்பார்த்திருந்தேன். நான் நோய்வாய்ப்பட்டேன், என்னால் நடக்க முடியவில்லை. எல்லாம் பழுவேட்டரையரை பொறுப்பேற்றார். நீ வந்துவிட்டாய் என்ற செய்தி தெரிந்த உடனேயே என் உடலில் புது தெம்பி பிறந்தது. கால்கள் நடமாடும் சக்தியை சிறிது அடைந்தன. தம்பி, நல்ல நாளை பார்த்து ஆட்சி பொறுப்பையே உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். அதை பற்றி ஆலோசிக்கவே எல்லா சிற்றரசர்களையும் வரவழைத்தேன். இன்று மந்திராலோசனை சபை கூடுகிறது என்றார் மதுராந்தகர்.
அருண்மொழி அடக்கி வைத்திருந்தவை மெல்ல வெளிப்பட்டன. மன்னவா என்று தொடங்கினார் அருண்மொழி. மதுராந்தகர் குறுக்கிட்டு,
என்றும் நான் உன் சிறிய தந்தைதான், என்னை உறவை விட்டு அழைக்கலாமே என்றார்.
முறையாகாது. தாயின் மகன் ஆனாலும் தரணியின் வேந்தர் என்றோ? அரசி, தாங்கள் இப்போது பேரதிர்ச்சிகரமான செய்தி ஒன்றை சொல்லிவிட்டீர்கள். நான் கேட்க வந்ததை சொல்லவிடாமல் முந்திக் கொண்டீர்கள் அரசி. நான் என் இளவரசர் பொறுப்பையே தங்களிடம் அளித்துவிட விரும்புகிறேன். ஏதோ இள வயதில் இந்த அரியணையில் மீது ஏற்பட்ட ஆசையால் தங்களிடம் போட்டியிட்டேன்.
நான் சொன்னதையே திருப்பி சொல்கின்றாயா?
இல்லை இல்லை, பல நாடுகள் சுற்றி திரும்பிய பிறகு ஏற்பட்ட எண்ணம். அரியணையில் வீற்றிடாமலே மக்களுக்கு தொண்டு செய்ய முடியாதா?
புதிர் போடுகிறாயா அருள்மொழி, அல்லது என்னை சோதிக்கிறாயா?
அப்படியெல்லாம் இல்லை அரசி. என் மனத்தில் பட்டதை சொல்கின்றேன். தங்களிடம் கூற வந்ததை அதை பற்றித்தான். நான் மீண்டும் கடல் கடந்த நாடுகளுக்கு சென்றுவிட எண்ணுகின்றேன்.
ஐயோ, ஏன் அப்படி நினைக்கின்றாய்? உன் மனத்திலே ஏதோ ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டிருப்பதால் இப்படி பேசுகிறாயா? இந்த நாட்டை ஆளும் உரிமையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற எண்ணத்தில் இப்படி பேசுகிறாயா? நான் பழைய மதுராந்தகன் அல்லல். இந்த நாட்டு உரிமை உன்னை சேர வேண்டியதுதான்.
நியாயமாக என்னை சேர வேண்டியதென்று அரசி? உங்களை தானே அது சேர வேண்டும், அல்லது என் மூத்த சகோதரர் ஆதித்த கரிகாலனை சேர வேண்டும்.
ஆதித்த கரிகாலனுக்கு பிறகு உன்னைத்தானே சேர வேண்டும்.
இல்லை, அந்த இடத்தில் தான் நான் தவறு செய்துவிட்டேன். தங்கள் திருக்குமாரன் கண்டரன் மதுரன் தான் இளவரசராக வேண்டும். அவன் முழு தகுதியும் உடையவன். இன்று கூடும் மந்திராலோசனை சபையில் இளவரசு பட்டம் கண்டரனுக்கு சுட்டுமாற நான் வற்புறுத்துவேன். என் பொறுப்பை நான் கண்டரனிடம் அளிப்பேன். அதை குறித்து தங்களிடம் என் கருத்தை கோரவே வந்தேன்.
அருண்மொழி, என்ன வார்த்தை பேசுகிறாய்? மனம் அறிந்து நீ பேசுகிறாயா? தவறு மேல் தவறு செய்ய என்னை ஆளாக்குகிறாயா? வருங்காலத்தவர் என்னை தோற்ற மாட்டார்களா?
மதுராந்தகரின் குரல் தழுதழுத்தது. அருண்மொழி அதை எதிர்பார்க்கவில்லை. அரசி, தங்கள் மனம் புண்பட வேண்டுமென்றோ தங்களுக்கு அவப்பெயர் வர வேண்டும் என்றோ நான் பேசவில்லை. சிறிது நாட்களாக என் செவிகளில் வீழ்வதையும் என் மனத்தில் தோன்றுவதையும் தெரிவிக்க விரும்புகிறேன். நெஞ்சார சொல்கின்றேன், எனக்கு அரியணையில் அமர்வதில் உள்ள ஆர்வம் குறைந்துதான் வருகிறது. நான் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருப்பது என் கண் முன்னே தெரிகிறது. சோழ நாட்டிற்கு ஏதோ அபாயம் உருவாவது போன்ற சாயை தோன்றுகிறது. என் சகோதரன் ஆதித்த கரிகாலனை கொன்றவர்களை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அவர்கள் பகிரங்கமாக சோழ நாட்டில் உழவ தொடங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் நான் ஆட்சி பீடத்தில் ஏறுவதை பற்றி கனவு கண்டு கொண்டிருக்கலாமா?
ஆம், அதற்காகத்தான் நீ ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும். இளவரசர் அருண்மொழி என்பது மாமன்னர் அருண்மொழி என்று மாற வேண்டும். ஆதித்த கரிகாலனை கொன்றதாக வல்லவரையர் மீது குற்றம் சாட்டி தண்டனை விதித்தேன். அவர் குற்றவாளி அல்லர் என்று பழுவட்டரையரை விடுதலை செய்துவிட்டார். அப்போது உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கும் பொறுப்பு என்னுடையதாகும். அந்த துர்பாகியமான சம்பவத்திற்கு நானே காரணம் என்று இன்னும் பேசிக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள். அதுவே நிலைத்துவிட்டால்...
சிவசிவா, தங்களை சம்பந்தப்படுத்தியா அப்படி பேசுகின்றார்கள்? பம்புக்கு ஆதாரமே இருக்காதா? நாக்கு எதை வேண்டுமானாலும் பேசிவிடுமா?
ஆமாம், அவர்கள் பேசிக் கொள்வதில் நியாயம் இருக்கிறது. எனக்கு ஏற்பட்ட ராஜ்யமாலும் ஆசை என் கண்ணை மறைத்தது. என்னோடு சேர்த்து யோசனை கூறியவர்கள் பேச்சையெல்லாம் கேட்கும்படியான நிலை. நாட்டை எனக்கு விட்டுக் கொடுப்பதில் தீவிர எதிர்ப்பு ஆதித்தனிடமிருந்துதான் வந்தது. அந்த சமயத்தில் தான் அவன் இறந்தான்.
அதனால் தங்களை தொடர்பு படுத்தி விட முடியுமா?
என்னை மட்டுமா? பேரறிவாளர் அனிருத்த பிரம்மராயரையும் எனக்கு துணை நின்றதாக கூறி அபாண்டமாக பேசுகிறார்கள். அந்த செய்திகள் செவியில் பட்டோ என்னவோ அனிருத்தர் இந்த நாட்டில் இல்லாமல் தல யாத்திரை செய்து வரப்போயிருக்கிறார். அப்படிப்பட்ட அபவாதங்களை போக்க வேண்டாம் அருண்மொழி. உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கும் ஆற்றல் உனக்கு உண்டு. நீதான் அதிகார முழுமையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கோட்டை காவல் பொறுப்பை ஏற்க இப்போது யாரும் இல்லை. சோழ நாட்டு படை வீரர்கள் தளபதி என்று தவிக்கிறார்கள். பழுவட்டரையரை போய் சந்தித்தேன். அவரது உறுதி வாய்ந்த உள்ளம் கூட இப்போது பாகாய் உருகுகிறது. அவர் வகித்த பொறுப்பை ஏற்று நடத்த உன்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? தக்க தருணத்தில் நீ வராது இருந்திருந்தால் இந்த நாட்டின் நிலை இந்த சமயம் என்னவாயிருக்கும்? அதனால் நான் கூறுகிறேன், நீ இந்த நாட்டை ஆளும் பொறுப்பை ஏற்றத்தான் ஆக வேண்டும் என்றார்.
அருண்மொழி மௌனமாயிருந்தார். பிறகு, அரசி, தங்கள் அன்பான உள்ளம் எனக்கு புரிந்துவிட்டது. என்ன இருந்தாலும் அற வழி நின்ற சிவநேச செல்வர் கண்டராதித்தரின் மகனன்றோ நீங்கள். உங்கள் பிறவி பெருந்தன்மை எங்கு செல்லும்? தாங்கள் கூறிய காரியங்களை நான் நிச்சயம் செய்வேன். கோட்டை காவல் பொறுப்பேற்கின்றேன். சரணை தலைவராக இருக்கின்றேன். கொலை செய்து கொடியவரை கண்டுபிடித்து உங்கள் முன் நிறுத்துகிறேன். ஆனால் இந்த அரியணை மட்டும் வேண்டாம் அரசு. கருத்து வேற்றுமை நிறைந்துள்ள செயலில் நான் இறங்கி மீண்டும் நாட்டிலே மறைமுகமாக காட்சிகள் ஏற்பட வழி செய்ய மாட்டேன் என்றார். மதுராந்தகர் உடலில் ஒருவித வேகம் பிறந்தது.
அருண்மொழி, நீ இந்த நாட்டில் நின்று சென்ற சில ஆண்டுகள் எனக்கு ராஜ்யமாலும் ஆசை இருந்தது. அப்போது கூட நான் நமது பரம்பரை முடியை அணியவில்லை. நமது மூதாதையர் கன்றுக்காக தன் மகனை தேர்காலில் படுக்க வைத்த மனுவும், உயரையே புறாவுக்காக அளித்த சிபியும், கோச்செங்கனானும் கரிகாலனும் அணிந்த மகுடத்தை நீ பார்த்திருக்கிறாயா? முடிசூட்டு விழா நாளன்று அணிந்த மகுடத்தை நான் அணியவில்லை. எனது சிரசுக்கு ஏற்றதாக இல்லை என்பது மட்டுமன்று, அதை அணிந்தவுடனே என் உடலில் ஏற்பட்ட ஒருவித நடுக்கமே காரணம். அந்த மகுடம் இன்றும் கருவூல அறையில் தான் இருக்கிறது. அதை உனக்கு காட்டுகிறேன். அந்த புனிதமான முடியை பார்த்தாலாவது உனக்கு இந்த நாட்டை காப்பாற்ற அரியணையில் ஏற்க வேண்டிய அவசியம் தெரியும்
என்று கூறினார். மெல்ல எழுந்தார்.
இப்போதே வா, போகலாம். இளவரையை பார்த்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றார்.
மௌனமாக இருந்த அருண்மொழி, அரசி, இளவரைக்கு சென்ற மகுடத்தை பார்த்தால் தானா என் மனம் மாறும்? என் மனத்தை மாற்ற வேண்டிய மருந்து அங்கில்லை அரசி என்று மெல்ல பேசினார் அருண்மொழி.
எனக்கு தெரியும் மருந்து அங்கில்லை என்று. ஆனால் உன் மனம் எதற்கு சஞ்சலப்படுகிறதோ, எதற்காக தயங்குகிறதோ, அதை தீர்க்க தக்க வழி அங்கே புலனாகும். நமது மூதாதைகளான மகா புருடர்களின் ஸ்பரிசம் பட்ட ஆபரணங்கள் அங்கிருக்கின்றன. உனக்கு தெரியுமா, கரிகாலனுடைய வீர வாள் அங்கிருக்கிறது. அந்த வாளின் கண்ணை பறிக்கும் ஒளியை என்னால் பார்க்க முடியவில்லை. உன்னால் நிச்சயம் அதை காண முடியும். என்னால் அதை தூக்க முடியவில்லை. உன்னால் நிச்சயம் தூக்க முடியும். ஒளி பொருந்திய உன் கண்கள் அந்த வாளின் ஒளிக்கு ஈடுகொடுக்கும். வச்சிரம் போன்று உறுதி படைத்த உன் கரங்கள் அந்த வாளை எளிதாக எடுத்து சுழற்றும். அதனால் அருண்மொழி, இப்போதே போவோம் வா. கருவூல அறையை நான் எப்போதோ பார்த்தது. அப்போது அந்த அறையில் உள்ள மதிப்புமிக்க பொருட்கள் என் கண்களில் படவில்லை. அந்த அறையின் அமைப்பு கூட தோன்றவில்லை. இப்போது சோழ நாட்டு கருவூலத்தை காணலாம் வா என்றார்.
அவர் திடீர் என்று மிக உற்சாகமடைந்து விட்டார். கைதட்டி காவலரை அழைத்து விட்டார். இரண்டு பணியாட்கள் வந்து நின்றனர். மதுராந்தகர் சயனித்திருக்கும் இடத்துக்கு அருகே உள்ள நிலவரைக்கு செல்ல வழி இருந்தது. சாதாரணமாக பார்ப்பவர்களின் கண்களில் அவ்வழி புலப்படாது. அழகிய திரைச்சீலை அசைந்தாடி கொண்டிருந்தது. அதன் வழியே காவலன் ஒருவன் தீப்பந்தத்தின் உதவியால் வழிகாட்ட அருண்மொழியும் மதுராந்தகரும் படிக்கட்டில் இறங்கி சென்றனர். அந்த நிலவரை வழியை அமைத்த சிற்பி கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும். பூமியிலே எப்போதும் கொப்புளித்துக் கொண்டிருக்கும் தண்ணீர் சிறிது கசிந்து வராத அளவுக்கு சிற்பி அதை அமைத்திருந்தான். அங்கே ஏராளமான ஆபரணங்கள் கொட்டி கிடந்தன. பல நாடுகளின் மீது படையெடுத்து சென்ற போது சோழ மன்னர்கள் வெற்றி காணிக்கையாக கொண்டு வந்தவை அவை. வைர வைடூரியங்களும் கோமேதக மரகத பச்சை கற்களும் ஒளி வீசி
அந்த இடத்து இருளை போக்க முயன்று கொண்டிருந்தன. அடே அப்பா, இவ்வளவு செல்வங்களும் இங்கு குவித்திருப்பானேன் என்ற எண்ணம் அருண்மொழிக்கு எழாமல் இல்லை. இன்னும் கூர்ந்து கவனித்திருப்பார். அவர் சிந்தனை வேறு திசையில் இருந்தது. மதுராந்தகர் இவ்வளவு அவசரமாக மகுடபேர்ப்பு விழாவை பற்றி பேசுவது குறித்து அவர் சிந்தனை சென்றது. தன்னை அழைத்து வந்து இந்த கருவூலத்தை காட்டுவான் ஏன்? அதோ அதோ என்று மதுராந்தகர் வியப்போடு கூறினார்.
அதோ பார், 1000 கோடி மதி ஒளி போல் ஜுவலிக்கிறது. அதுதான் இந்த நாட்டை காக்க வேண்டியவர், முட்டியில் திகழ வேண்டிய மகுடம்
என்றார் மதுராந்தகர். அந்த மகுடம் வீசிய ஒளியில் அங்கிருந்த தீவர்த்தி ஒளி மிக சாதாரணமாக பிரகாசித்தது. கீழே குவிந்து கிடக்கும் ஆபரணங்களின் ஒளியோடு போட்டியிட்டது. இவ்வளவு செல்வமும் இந்த நிலவரையில் என்றைக்கும் பயனில்லாமல் கிடப்பதால் என்ன பயன் என்று அருண்மொழி மதுராந்தகரை நோக்கி கேட்டார். மதுராந்தகர் அருண்மொழியை திரும்பி பார்த்தார். பிறகு புன்சிரிப்போடு கூறினார்.
அருண்மொழி, நீ கேட்கும் இந்த கேள்வியைத்தான் என் தந்தை கண்டர் ஆதித்த சோழதேவர் கேட்டாராம். அதை பற்றி என் தாய் அடிக்கடி கூறுவாள். இவற்றை கொண்டு ஊருக்கு ஊர் சிவன் கோயில் ஒன்று கட்டலாம் என்று என் தாய் அபிப்பிராயப்படுவாள்.
ஆம், கண்டராதித்த சோழதேவரை அதனால் தான் மகான் என்கின்றோம். மூதாட்டியா செம்பியர் மாதேவியாரை தெய்வ பிறவி என்கின்றோம். வரிதை கெடுக்கும் செல்வத்தை பயன்படுத்த வேண்டும். கண்டராதித்தரை போல் சிவபாத சேகரர் ஆய்த்துக் கொள்ள வேண்டும். அவையை என்னவா என்றார் அருண்மொழி உணர்ச்சி பெருக்கால்.
அருண்மொழி, அப்படி சொல்லாதே. அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்தால் இந்த நாட்டை ஆளும் எண்ணமே இல்லாமல் போய்விடும். வேண்டாம் வேண்டாம், மறந்துவிட்டு இதற்காகவா உன்னை நிலவரைக்கு அழைத்து வந்தேன்? என் இதயத்தில் உள்ள ஆர்வத்தை உனக்கு புலப்படுத்தி உன்னிடம் நாட்டின் பொறுப்பை ஒப்படைக்க அழைத்து வந்தேன். செல்வத்துக்கு அதிபதியாம் குபேரனுக்கு நிகராய் வளம் நிறைந்த இந்த சோழ நாட்டை சீர்பெற ஆளும் கடமையை ஒப்படைக்க வந்தேன். ஆம், கடமைதான். என்னால் இனி இந்த நாட்டை நிர்வகிக்க முடியாது. தளபதி இழந்த நாட்டை படுத்த படுக்கையாகி செயலாற்ற முடியாத நிலையில் உள்ள தனாதிகாரியை கொண்ட நாட்டை கடற்கொள்ளையரால் எப்போதும் தாக்குண்டு வேதனை அடைவதால் அயல் நாட்டு வாணிபம் குன்றிய இந்த நாட்டை நான் இனி ஆள தகுதியற்றவன்.
அருண்மொழியின் உடல் புல்லரித்தது. மன்னவா, இது என்ன வார்த்தை? தாங்கள் இருக்கும் போது நான் அரசராவதா? தங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன், கவலை வேண்டாம். அரியணையில் ஏறினால் தானா நாட்டை காப்பாற்ற முடியும்?
அப்படி சொல்லாதே. உன் இதயத்தில் ஏதோ ஒரு வேதனை இருப்பது எனக்கு தெரியும். நான் மனதார ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்க விரும்பவில்லை என்று நீ நினைக்கலாம். மகனே, நான் ஆரூர் தியாகேசர் ஆணையாக கூறுகிறேன். இந்த நாட்டை மீண்டும் உயிர்ப்பித்த பிதாமகர் விஜயாலயர் ஆணையாக கூறுகிறேன். எனக்கு இந்த நாட்டை ஆள விருப்பம் இல்லை. எனக்கு பிறகு என் மகனுக்கு இந்த நாட்டை ஆள உரிமை இல்லை என்பதே அஷ்டத்திற்கு பாலகர் சாட்சியாக, சூரியர் சந்திர சாட்சியாக, 30 கோடி தேவர்கள் சாட்சியாக சொல்கிறேன். இப்போதே திருமந்திர நாயக்கத்தாரிடம் கூறி செப்பப்பட்டயத்திலே பொறிக்க வைக்கிறேன். அருண்மொழி, என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள். இதோ பரம்பரை மகுடத்தை சூட்டிக்கொள், வீர வாளை அணிந்துகொள். நமது முன்னோர் வழி வழியாக நிலைநாட்டிய அறத்தன்மையை நிலைநாட்டு. சோழ நாட்டை சூழ்ந்திருக்கும் உள்புற அபாயங்களை அழித்துவிடு. நான் கூறுவது ஏற்காவிடில் இந்த உயிர் நிலைக்காது. நான் இறந்தால் நாட்டில் அல்லோல கல்லோலம் ஏற்படும். மறைந்திருக்கும் விரோதிகள் கிளந்தெழுவர். நாடு சின்னாபின்னாமடையும். நான் உயிர்விடும் போது அதற்கு நீதான் காரணம் என்று சொல்லி சாவேன்.
அருண்மொழி இரு காதுகளையும் மூடிக்கொண்டார். அரசே, அரசே, என்ன வார்த்தை கூறுகின்றீர்கள்? ஆணையிட்டும் பயமுறுத்தியும் என்னை சம்மதிக்க வைக்க பார்க்கின்றீர்கள் என்றார்.
இல்லை, அப்படி இல்லை. ஆணையிடுவது என் இதய சொத்தியை காட்ட பயமுறுத்தவில்லை. ஆனால் கடமையை நினைவூட்டுகிறேன். இன்று கூட மந்திரோலோசனை சபையில் இந்த கோரிக்கையை வெளியிடுவேன்.
சிற்றரசர்கள் முழுமனதாக ஏற்காவிடில்?
நிச்சயம் ஏற்பார்கள். அவர்கள் சம்மதித்தால் நீ ஒப்புக்கொள்கின்றாயா?
அருண்மொழி மௌனமாக இருந்தார். மதுராந்தக சோழதேவர் அங்கிருந்த மகுடத்தை கையில் எடுத்தார். கன நேரத்தில் அருண்மொழியின் சிரசில் அதை அணிவித்தார். அருண்மொழியின் கண்கள் நீரை பொழிந்தன. இந்த கதையின் ஒவ்வொரு அத்தியாயமும் வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இன்னும் வெளியிடப்படாத அத்தியாயங்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு பின்பு பதிவேற்றப்படும். நன்றி.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.